கோவிட் 19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர். கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் மாதம் 31 தேதி வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 அலைவரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் 11 வகுப்பு குடியுரிமை பாடத்திலே 3 அலகான மனித உரிமைகளும் கடமைகளும் என்ற தலைப்பை அவதானிக்க இருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் உங்களுக்காக இந்த தலைப்பு சம்பந்தமான முழுமையான விடயங்களை வழங்குவதற்காக முன்வந்திருக்கின்ற நான் விபுலானந்தா தமிழ் மகாவித்யாலயத்தினுடைய ஆசிரியர் கே கணேசமூர்த்தி. முதலில் மனித உரிமைகளும் கடமைகளும் என்ற தலைப்பு உலகத்திலே பேசப்படுகின்ற முக்கியமான தலைப்புகளில் ஒன்றாக இன்று மாறி வந்திருக்கின்றது. குறிப்பாக பிள்ளைகள் மனித உரிமைகளும் கடமைகளும் என்கின்ற போது அது மனிதனோடு தொடர்புபட்ட முக்கியமான ஒரு விடயமாக அமைகிறது. இன்றைய காலகட்டத்தில் உலகில் பல நாடுகள், குறிப்பாக 99 விதமான நாடுகள் ஜனநாயக நாடுகளாக இருக்கின்றன. இந்த ஜனநாயக நாடுகளினுடைய ஜனநாயகத்தன்மையை வெளிப்படுத்துகின்ற அல்லது ஜனநாயகத்தன்மையை பறைச்சாற்றுகின்ற ஒரு முக்கியமான விடயமாக இந்த மனித உரிமைகள் காணப்படுகிறது. ஒரு நாட்டினுடைய அரசியல் யாப்பில் மனித உரிமைகள் எவ்வாறு வரையறுக்கப்பட்டிருக்கின்றதோ அதனை பொறுத்தே அந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தன்மை மிக உயர்மட்டத்தில் இருக்கும் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். அந்த வகையிலே இன்றைய இந்த அழகு எங்களுக்கு முழுமையான விஷயங்களை பெற்றுத்தரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பிள்ளைகள், மனித உரிமைகள் என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு விடயமாக கருதப்படுகிறது. காரணம், ஜனநாயக என்ற விடயம் நிலைத்திருக்க மனித உரிமைகளின் தன்மையே அடிப்படையாக அமைகிறது. இன்றைய காலகட்டத்தில் உலகின் பல்வேறு நாடுகள், குறிப்பாக எங்களுடைய நாட்டை எடுத்துக்கொண்டால், இந்த மனித உரிமைகள் என்ற விடயம் குறிப்பாக யாப்பு ரீதியாக 1972 முதலாம் குடியரசு அரசியலமைப்பிலும் 1978 இரண்டாம் குடியரசு அரசியலமைப்பிலும் உள்வாங்கப்பட்டது. இந்த அடிப்படை உரிமைகளை அடிப்படையாக கொண்டு இலங்கையினுடைய ஜனநாயகத்தன்மை உலகுக்கு பறைச்சாற்றப்படுகிறது. குறிப்பாக உலக நாடுகளில் ஐக்கிய அமெரிக்கா, கனடா, பிரித்தானியா போன்ற நாடுகளில் இந்த மனித உரிமைகளினுடைய சாசனம் மிக தீவிரமான முறையில், அதாவது மிக ஒழுங்காக சிறப்பிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. இந்த நாடுகள் பெரும்பாலும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளாகவும், மனித உரிமைகளை பாதுகாக்கின்ற மிக முக்கியமான நாடுகளாகவும், ஐக்கிய நாடுகளின் தாபனத்தில் மிக முக்கியமான அங்கத்துவ நாடுகளாகவும் வளம் வருவதற்கு இந்த மனித உரிமைகளும் ஒரு காரணமாக அமைகிறது என்பது முக்கியமானது. அடுத்து கடமைகள். இந்த கடமைகள் என்று நாங்கள் பார்க்கும்போது மனித உரிமைகளோடு தொடர்புபட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்தல் கடமைகள் என்ற விடயத்துக்குள் உள்வாங்கப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடும். குறிப்பாக பிள்ளைகள், மனித உரிமைகளோடு, நாங்கள் ஏற்கனவே மனித உரிமைகள் என்றால் என்னென்று பார்த்தோம். இந்த மனித உரிமைகளோடு தொடர்புபட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்தல் கடமைகள் ஆகும். மனித உரிமைகளும் கடமைகளும் மிக மிக நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பதை அல்லது மிக நெருங்கிய தொடர்பை உள்வாங்கியிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். மனித உரிமைகள் என்றால் என்ன? முதலாவது நாங்கள் பார்க்க போறோம், மனித உரிமைகள் என்றால் என்ன? குறிப்பாக மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அவசியமான உரிமைகளை மனித உரிமைகள் என வரையறுக்கலாம். மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அவசியமான உரிமைகள் அனைத்தும் மனித உரிமைகள் என நாம் வரையறுக்கலாம். இதன் மூலம் மனிதர்களாகிய நாம் கௌரவத்துடனும் சமத்துவத்துடனும் சமூகத்தில் வாழ்வதற்கு மனித உரிமைகள் வழிவகுக்கிறது. மனிதனாக பிறப்பதே மனிதருக்கு மனித உரிமைகள் கிடைப்பதற்கான அடிப்படை தகமையாகும். குறிப்பாக நாங்கள் மனிதனாக பிறப்பதற்கான காரணம் மனித உரிமைகளை அனுபவிக்கிறதுக்கு. இதை நாம் பொது மனித தன்மை என அழைப்போம், பொது மனித தன்மை என அழைக்கலாம். குறிப்பாக பிள்ளைகள், நாங்கள் மனிதனாக பிறப்பதே மனிதருக்கு மனித உரிமைகள் கிடைப்பதற்கான அடிப்படை தகைமையாகும்னு சொல்லப்பட்டிருக்குது. இதைத்தான் நாங்கள் மனித தன்மை என அழைக்கிறோம். இது முக்கியமான ஒரு விஷயமாக நாங்கள் சொல்லலாம் பிள்ளைகள். இவ்வாறான மனித உரிமைகளை நாங்கள் காலகட்டத்துக்கு ஏற்ப படிப்படியாக வெற்றி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக பிள்ளைகள், நாங்கள் இந்த 21ஆம் நூற்றாண்டிலிருந்து கொஞ்சம் முன்னுக்கு தள்ளி போயிட்டு பார்த்தோம்னா, மனித உரிமைகளுக்கான கேள்வி அல்லது நிலை வந்து ஆரம்ப கால பகுதியில் மிக மிக குறைவாகத்தான் இருந்திருக்குது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நீங்க இதை ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, முதல் முதல்ல நேரடி ஜனநாயகங்கிற ஒரு விஷயம் வந்து கிரேக காலத்தில் தான் தோற்றம் பெற்றுச்சு. கிரேக காலத்தில் இருந்து அரசுங்கிற ஒன்று உருவாகிறதுக்கு எல்லா வகையான அடித்தளமும் விடப்பட்டு தற்பொழுதைய 21ஆம் நூற்றாண்டில் எல்லாம் ஜனநாயக அரசுகளாக இருக்கிறத நாங்கள் பார்க்கணும். இந்த கிரேக காலத்தில் ஆரம்பமான இந்த அரசு முறையில் இருந்து மனிதர்களுக்கான உரிமைகள் காலகட்டத்துக்கு ஏற்ப சரியாக கிடைக்கப்பெறலன்னு தான் நாங்கள் சொல்லலாம். குறிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான ஆட்சி வந்து நிலவிக்கிட்டு வந்தது நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக கிரேக்க காலத்தில் நேரடி ஜனநாயகம், அதுக்கு பிற்பாடு ரோமானிய காலம், அதுக்கு பிற்பாடு மத்திய காலம், அதுக்கு பிற்பாடு இப்போ 21ஆம் நூற்றாண்டில் நாங்கள் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் மனித உரிமைகள் பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காத ஒரு காலகட்டம் நாங்கள் சொல்லும்போது அடிமை முறை யுகத்தை நாங்கள் சொல்லலாம். அடுத்து மானிய முறை யுகம். இந்த அடிமை முறை யுகம்னு நாங்கள் சொல்லும் போது பிள்ளைகள், ஆண்டான் அடிமை, ஆண்டான் அடிமைங்கிறது பணக்காரவர்க்கும் ஆண்டவர்களாகவும் அதற்கு அவர்களுக்கு வேலை செய்தவர்கள் வந்து அடிமை முறை சமூகமாகவும் ஆரம்ப கால பகுதியில் காணப்பட்டனர். இந்த காலகட்டத்தில் இந்த அடிமை முறைக்கு எவ்வித உரிமைகளும் கிடைக்கப்பெறலன்னு தான் நாங்கள் சொல்லணும். ஒரு சில உரிமைகள் கிடைச்சிருந்தாலும் முழுமையாக உங்களுடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது முக்கியமானது. அடிமைகள் வேலை நேரம் பாராமல், அதாவது குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய வேலை நேரம் 8 மணித்தியாலம், ஆரம்ப கால பகுதியில் அப்படி இருக்கல. இந்த அடிமைகள் வந்து குறிப்பாக 24 மணித்தியாலம் வேலை வாங்கப்பட்டார்கள், குறைந்த ஊதியம் கொடுக்கப்பட்டது. குறைந்த ஊதியம் கூடியளவான வேலை, அடிமைகளாக ஆரம்ப கால பகுதியில் இவர்கள் வந்து இந்த ஆண்டான் வர்க்கத்துக்கு வேலை செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இந்த அடிமை முறையும் வந்து பரம்பரை அடிமைகள், கூலிக்கான அடிமை என்ற ரீதியில் பிரிக்கப்பட்டிருந்தாங்க. அடிமைகள் வந்து கூலிக்காக வேலை செய்கின்றவர்களை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு ஒரு கூலி வழங்கப்பட்டது. பரம்பரை அடிமை என்று நாங்கள் சொல்லும் போது பிள்ளைகள், அவர்கள் பரம்பரையாகவே அடிமைகளாக இருந்தனர். இவர்களுடைய உரிமைகளும் மறுக்கப்பட்ட நிலை காணப்பட்டது. இதை நாங்கள் மறுமலர்ச்சி அடுத்து மேற்குலகம் தொடர்பான பாடங்களில், வரலாறு சம்பந்தமான பாடங்களில் கற்றிருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக பிள்ளைகள், மானிய முறை யுகம். மானிய முறைங்கிறது நிலத்தை அடிப்படையாக கொண்டு நிலச்சுதந்தர்கள் இருந்தாங்க ஆரம்ப கால பகுதியில். அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆட்சி தான் மானிய முறை ஆட்சி. இந்த மானிய முறை ஆட்சியிலும் மனிதர்களினுடைய உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. காலகட்டத்துக்கு ஏற்ப, காலகட்டம் மாற மாற படித்த சமுதாயம், மக்களினுடைய விழிப்புணர்வு இதெல்லாம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த மனித உரிமைகளுக்கான கேள்வி மக்கள் மத்தியிலேயே அதிகரித்து வந்தது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இதனுடைய விளைவாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மக்கள் என்ன ஞானம் கேட்டால், இந்த மனித உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கு, மனித உரிமையினுடைய தேவையை பெற்றுக்கொள்றதுக்காக ஆட்சியாளர்களோடு போராடினாங்க. போராடி தங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொண்டாங்க. அது இல்லாம ஆட்சியாளர்களோட ஆர்ப்பாட்டங்களை செஞ்சு அந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டாங்க. மேலும் தங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்காக தாங்களுக்கு தேவையான உரிமைகள் ஏதேதோ அதை அரசாங்கம் கொடுக்கணும், அரசினூடாக இந்த உரிமைகள் மக்களுக்கு போய் சேரணும், மக்களுக்கு இது அரசாங்கம் கட்டாயம் கொடுக்கணும் என்ற அடிப்படையில அரசாங்கத்தோட என்ன செஞ்சாங்கன்னு கேட்ட ஆரம்ப கால பகுதியில ஒப்பந்தங்களை மேற்கொண்டாங்க. அரசாங்கம் நாங்க சொல்லும் போது கிரகாலத்தில இருந்து பாப்பாண்டவர்களினுடைய செல்வாக்கு இருந்துச்சு, மன்னராட்சியினுடைய செல்வாக்கு இருந்துச்சு, அது இல்லாம அரசியல் தலைவர்களினுடைய செல்வாக்கும் ஆரம்ப கால பகுதியில இருந்துச்சு. இந்த ஆட்சியாளர்களோட ஒப்பந்தங்களை செஞ்சு தங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கான வாய்ப்ப மக்கள் இளைஞானு கேட்டா உருவாக்கி கொண்டாங்க. இது முக்கியமான விஷயம். குறிப்பாக பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ஐக்கிய அமெரிக்காவில் ஆரம்ப கால பகுதியில 13 குடியேற்றங்கள் உருவாக்கப்பட்டுச்சு பிரித்தானியரால். பிரித்தானியர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா தங்களுடைய மக்களை அமெரிக்காவினுடைய கிழக்கு கரை பிரதேசத்துல கொண்டு போய் குடியமர்த்தி அந்த மக்களுக்கு பல்வேறு முறைகளை என்ன செஞ்சாங்க விதிச்சாங்க. இதை பொறுத்து கொள்ள முடியாத மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா அமெரிக்கர்களாக மாறி தங்களுடைய தாய் நாட்டுக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொண்டாங்க. இந்த போராட்டத்தினுடைய விளைவு அது அமெரிக்க புரட்சியாக மாறிச்சு. அமெரிக்க புரட்சியினுடைய விளைவாக மக்களினுடைய உரிமைகள் வென்றெடுக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் அமெரிக்காங்கிற பெரிய ஒரு சுதந்திர நாடு உருவாகிறதுக்கும், உலகத்தில் முதல் முதல்ல எழுதப்பட்ட யாப்ப கொண்ட ஒரு நாடு உருவாகிறதுக்கும் காரணமாக அமைஞ்சு. அதுக்கு பிற்பாடு பிரான்சிய புரட்சி. 14 லூயி மன்னன், 16 லூயி மன்னனுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டதுதான் பிரான்சிய புரட்சி. இந்த பிரான்சிய புரட்சியினுடைய விளைவு மன்னராட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு மக்களினுடைய உரிமைகள் என்ன செய்யப்பட்டுச்சு, மன்னராட்சியினூடாக அல்லது மன்னராட்சியிலிருந்து வென்றெடுக்கப்பட்டதை நாங்க பார்க்கக்கூடியதாக. அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு தெரியும் ரஷ்ய புரட்சி. தொழிலாளர்களினுடைய உரிமையை வென்றெடுக்கிறதுக்கு உருவாக்கப்பட்ட அல்லது உருவாகின ஒரு புரட்சியாக நாங்க ரஷ்ய புரட்சிய சொல்லலாம். ரஷ்ய புரட்சிக்கான முக்கியமான ஒரு தூண்டு கருவியாக அமைஞ்சவர் வந்து லெனின். கார்ல் மார்க்ஸினுடைய கொள்கையை தான் லெனின் என்ன செஞ்சார்னு கேட்டா ரஷ்ய புரட்சியில பயன்படுத்தினாரு. கார்ல் மார்க்ஸ் என்னென்னத்தை நினைச்சாரோ தன்னுடைய மார்க்சிய கோட்பாட்டில நிறைவேற்றணும்ட்டு கார்ல் மார்க்ஸினுடைய மறைவுக்கு பிற்பாடு அதனை உலகறிய செய்யறதுல முக்கிய பங்குதாரராக இருந்தவர் வந்து லெனின். லெனினுடைய வழிநடத்தலினுடைய அடிப்படையில ரஷ்ய புரட்சி உருவானுச்சு. இந்த ரஷ்ய புரட்சியினுடைய விளைவாக தொழிலாளர்களினுடைய வேலை நேரம், அவர்களுடைய உரிமை என்பவை என்ன செய்யப்பட்டுச்சுன்னு கேட்டா வென்றெடுக்கப்பட்டுச்சு. இதை நன்றாக நாங்க அறிஞ்சு கொள்ளணும். அப்ப மனித உரிமைகள் தொடர்பான விஷயங்கள்ல நாங்க முன்னோக்கி போகும் போது, இந்த 21 நூற்றாண்டிலிருந்து முன்னோக்கி போகும் போது அது பல்வேறுபட்ட விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அமைஞ்சிருக்குது. ஒரு விஷயம் தோன்றதுக்கு ஒரு விஷயம் இல்லாம போகணும். அப்ப ஆரம்பகால பகுதியில ஒரு விஷயம் இல்லாம போறதுக்கு ஒரு விஷயம் உருவாகி இருக்குது. ஒரு விஷயம் இல்லாம போறதுக்கு ஒரு விஷயம் உருவாகி இருக்குது. பழைய விஷயம் இல்லாம போகுது, புதிய விஷயம் என்ன செய்யுது, உருவாகுது. அப்ப ஆரம்பகால பகுதியை பொறுத்தளவு மனித உரிமைகளினுடைய தன்மை குறைவாக இருந்திருக்குது. மனிதர்களுக்கான உரிமைகள் என்ன செய்யப்படல, மிக மிக வேகமாகவும் மந்தகதியிலையும் தான் கிடைச்சிருக்குது. வேகமாக கிடைக்கல, மிக மிக வேகமாக கிடைக்கல. இதை வென்றெடுக்கிறதுக்கு காலகட்டத்துக்கு ஏற்ப மக்கள் மாறி தங்களுடைய கொள்கைகளை மாற்றி உரிமைகளை என்ன செஞ்சாங்க, வென்றெடுத்தாங்க. அதுக்கு பிற்பாடு நாங்க சொல்லலாம் மாண்புற புரட்சி, சீன புரட்சி. இதெல்லாம் வந்து வரலாற்று சந்தர்ப்பங்களில் முக்கியமான நிகழ்வுகளாக மனித உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கு முக்கியமான போராட்டங்களாக நாங்கள் சொல்லலாம். அதுக்கு பிற்பாடு பல ஒப்பந்தங்கள் என்ன செய்யப்பட்டுச்சு, மேற்கொள்ளப்பட்டுச்சு. நாங்கள் மேலே பார்த்தது மாதிரி போராடுதல், ஒப்பந்தங்களை செய்தல், ஆர்ப்பாட்டங்களை செய்தல்னா நாங்கள் பார்த்தோம் மனித உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கு. இதனுடைய விளைவாக உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கு முக்கிய வரலாற்று சந்தர்ப்பங்களாக, உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கான முக்கிய வரலாற்று சந்தர்ப்பங்களாக ஒரு நாள் விஷயத்தை நாங்கள் பார்க்கணும். சில ஒப்பந்தங்கள் தான் மேற்கொள்ளப்பட்டுச்சு அல்லது பிரகடனங்கள் வெளியிடப்பட்டுச்சு. பாப்போம் நாங்க குறிப்பாக பிள்ளைகள் கிபி 1215 கிபி 1215 பிரித்தானிய மக்னாகாட்டா உடன்படிக்கை, பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்ட மக்னாகாட்டா உடன்படிக்கை, இது முக்கியமானது. மனித உரிமைகளை வெற்றி கொள்வதற்கான முக்கிய வரலாற்று சந்தர்ப்பங்களில் முக்கியமானது. அடுத்து 1689 மேற்கொள்ளப்பட்ட பிரித்தானிய மனித உரிமை பிரகடனம், 1689 மேற்கொள்ளப்பட்ட பிரித்தானிய மனித உரிமை பிரகடனம் இதில் முக்கியமானது. அடுத்தது 1776 பிரான்சிய பிரகடனம், 1776 பிரான்சிய பிரகடனம், 1917 ரஷ்ய புரட்சி. நாங்கள் மேலே பார்த்தோம், ரஷ்ய புரட்சி சம்பந்தமான விஷயங்களை பார்த்தோம். இந்த ரஷ்ய புரட்சி மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக உலகத்தில் காணப்பட்டிருக்குது. தொழிலாளர்களுக்கான உரிமைகளை வென்றெடுக்கிறதுல முக்கியமான ஒரு புரட்சியாக நாங்கள் ரஷ்ய புரட்சியை சொல்லலாம். அப்போ நாங்கள் குறிப்பாக பிள்ளையில் இந்த பாடத்தில் மனித உரிமைகளை வெற்றி கொள்றதுக்கான முக்கிய வரலாற்று சந்தர்ப்பங்களை குறிப்பிட சொன்னால் இந்த 4 விஷயங்களையும் நாங்கள் குறிப்பிடலாம். முதலாவது 1215 பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்பட்ட மக்னாகாட்டா உடன்படிக்கை, 1689 பிரித்தானிய மனித உரிமை பிரகடனம், 1776 பிரான்சிய பிரகடனம், 1917 ரஷ்ய புரட்சி, இது முக்கியமானது. அடுத்த விஷயமாக பிள்ளைகள் இந்த மனித உரிமைகள் வந்து 1917 குறிப்பாக 17 சொல்லும்போது ரஷ்ய புரட்சிக்கு பிறகு சொன்னாலும் நாங்கள் குறிப்பாக 1914 தொடக்கம் 19 அடுத்தது 1939 தொடக்கம் 45 நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்கும். 1914 தொடக்கம் 1919 இடைப்பட்ட காலப்பகுதியில் உலகத்தில் முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்குது. 1939 தொடக்கம் 1945 இடைப்பட்ட காலப்பகுதியில் இன்னொரு நிகழ்வு உலகத்தில் நடந்திருக்குது, உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன சொல்றேன். குறிப்பாக பிள்ளைகள் இந்த முதலாவது விஷயம் முதலாம் உலக ஆயத்தத்தோடு தொடரப்பட்டது. இரண்டாவது காலகட்டம் வந்து இரண்டாம் உலக ஆயத்தத்தோடு தொடரப்பட்டது. உலகத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்திய முக்கியமான ரெண்டு வரலாற்று சந்தர்ப்பங்கள் இது, முதலாம் உலக ஆயத்தம், இரண்டாம் உலக ஆயத்தம். அதாவது நாங்கள் சொல்ல போனால் முதலாம் உலக ஆயத்தத்தில் பல்வேறு உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுச்சு. அதுக்கு பிற்பாடு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் உங்களுக்கு தெரியும், சர்வதேச சங்கம், ஹிஸ்டரியில நீங்க படிச்சிருப்பீங்க. அதுக்கு பிற்பாடு 1939-45 இடைப்பட்ட காலப்பகுதியில் நடந்தது வந்து இரண்டாம் உலக ஆயுத்தம். இந்த இரண்டாம் உலக ஆயுத்தம் வந்து முதலாம் உலக ஆயுத்தத்திலிருந்து பாரியளவான மோசமான பாதிப்புகளை உலகத்தில் ஏற்படுத்தினுச்சு. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நேச நாடுகள் இருந்துச்சு, அச்சி நாடுகள் இருந்துச்சு. இந்த நாடுகளை அடிப்படையாக கொண்டு யுத்தம் நடந்துச்சு. இந்த யுத்தத்துக்கான முக்கிய காரண கருத்தாவான நாடாக இருந்தது வந்து ஜெர்மனி. ஜெர்மனியினுடைய தோல்விக்கு பிற்பாடு உலக நாடுகளினுடைய சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கு உலகத்தில் ஐக்கிய நாடுகள் தாபனங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்போ குறிப்பாக இந்த முதலாம் இரண்டாம் உலகமாயத்தினுடைய விளைவுகளால மனிதர்களினுடைய உரிமைகளும் சரி, சிறுவர்கள் வந்து அனாதையாக்கப்பட்டதும் சரி, பெண்கள் வந்து விதவைகள் ஆக்கப்பட்டதும் சரி, இதெல்லாம் முக்கியமான நிகழ்வுகளாக இடம்பெற்றிருக்குது. அப்ப மனித உரிமைகள் குறிப்பாக இரண்டாம் உலகமாயத்தில் மீறப்பட்டது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பா பிள்ளைகள் லட்சக்கணக்கான உயிர்கள் என்ன செய்யப்பட்டுச்சு, இந்த இரண்டாம் உலகமாயத்தில கொல்லப்பட்டுச்சு. இதில் வந்து பல்வேறு உயிர்கள் என்ன செய்யப்பட்டுச்சு, காவு கொள்ளப்பட்டது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய உரிமைகளும் என்ன செய்யப்பட்டுச்சுன்னு கேட்டால் சூறையாடப்பட்டுச்சு. இந்த உரிமைகள் சூறையாடப்பட்டதுனால பல்வேறு விஷயங்களை மக்கள் இழக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டுச்சு. மில்லியன் கணக்கான சிறுவர்கள் என்ன செய்யப்பட்டான்னு கேட்டால் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அனாதை சிறுவர்களாக என்ன செய்யப்பட்டாங்க, மாறப்பட்டாங்க அல்லது மாற்றப்பட்டாங்க. இந்த இரண்டு விடயங்களும் என்ன செய்யப்பட்டுச்சுன்னு மனித உரிமைகளை பாரியளவு பறிச்சு எடுத்துச்சு. அது இல்லாமல் பெண்கள் என்ன செய்யப்பட்டாங்கன்னு கேட்டால் விதவிகளாக ஆக்கப்பட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஆரம்ப கால பகுதியில் ஆண்கள் தான் யுத்தத்துக்கு போவாங்க. அப்ப யுத்தத்துக்கு போன ஆண்களினுடைய உயிரிழப்புக்கு பிற்பாடு பெண்கள் வந்து விதவிகளாக ஆரம்ப கால பகுதியில் மாற்றப்பட்டாங்க. இது மனித உரிமைகள் என்ன செஞ்சுன்னு கேட்டா பறிக்கக்கூடிய நிலையாக மாறுச்சு. இதனுடைய விளைவாக மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு 1945 ஐக்கிய நாடுகள் தாபனங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. இந்த ஐக்கிய நாடுகள் தாபனத்தின் ஊடாக மனித உரிமைகள் கமா உலக சமாதானம் என்பன முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு. நாடுகளுக்கு இடையில சமாதானத்தை ஏற்படுத்துறது, அடுத்தது நாடுகளுக்கு இடையில நல்லுறவை பேணுறது, மனித உரிமைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணம், இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு 1945 ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் உருவாக்கப்பட்டுச்சு. ஐக்கிய நாடுகள் தாபனம் உருவாக்கப்பட்டு 3 ஆண்டுகள்ல, குறிப்பாக 1948 December 10 மனித உரிமைகளை பலப்படுத்துறதுக்கு அனைத்துலக மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்டுச்சு. இந்த அனைத்துலக மனித உரிமை பிரகடனம் வெளியிடப்பட்டதுக்கு பிற்பாடு ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய மனித உரிமைகள் தொடர்பான விஷயங்களை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்லாமல் தங்களுடைய யாப்புல வந்து அது அடிப்படை உரிமைகளாகவும் என்ன செஞ்சிச்சு, மாற்றிக்கொண்டுச்சு. மனித உரிமைகளை பாதுகாக்கிற விஷயங்கள்ல முக்கியமானது அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகளை யாப்புறுதியாக உள்வாங்கும் போது அந்த நாட்டினுடைய நிலையமையும் நாட்டினுடைய நீதி தொடர்பான விடயங்களும் மேலோங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். இந்த விஷயங்களை நாங்கள் ஒரு அறிமுக விஷயங்களாகவும் மனித உரிமைகள் தொடர்பான ஒரு அறிமுகமாகவும் இந்த பாடத்தில் பார்த்துருக்கிறோம். அப்போ உங்களுக்கு MCQ வரலாம், ஐக்கிய நாடுகள் தாபனம் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது, எத்தனையாம் ஆண்டுன்னு கேட்டால் 1945 உருவாக்கப்பட்டுச்சு. அடுத்த கேள்வி கேட்கலாம், மனித உரிமைகளை பலப்படுத்த அனைத்துலக மனித உரிமை பிரகடனம் எத்தனையாம் ஆண்டு வெளியிடப்பட்டது? 1948 December 10 வெளியிடப்பட்டது. இது முக்கியமானது. அடுத்த விஷயத்துக்கு போவோம். நாங்கள் உரிமைகளை இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம், வகைப்படுத்த போறோம். உரிமைகளை வகைப்படுத்த போறோம். நிறைய உரிமைகள் இருக்குது, அதை நிறைய வகையில அல்லது வெவ்வேறு வகையில நாங்கள் வகைப்படுத்தலாம். அப்போ உரிமைகளை வகைப்படுத்தும் போது நாம் குறிப்பாக 2 வகைப்படுத்துவோம். 1வது மனித உரிமைகள், 2வது அடிப்படை உரிமைகள். மனிதனுக்கு தேவையான உரிமைகள் மனித உரிமைகளாகவும், அதில் இருக்கிற விஷயங்களை யாப்புறுதியாக உள்வாங்கும் போது அது அடிப்படை உரிமைகளாகவும் நாங்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆகவே பிள்ளைகள், 1வது நாங்கள் பார்ப்போம் மனித உரிமைகள். மனித உரிமைன்னா என்ன? மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லும் போது மனிதர்களுக்கு இயற்கையாகவே இருக்க வேண்டிய உரிமைகள் பிரதானமாக மனித உரிமைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. மனிதனுக்கு இயற்கையாகவே பிறக்கும் போது அவனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கின்றதோ அந்த உரிமைகளை பிரதானமான உரிமைகளாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதைத்தான் நாங்கள் என்ன சொல்றோம்னு கேட்டால் மனித உரிமைகள்னு சொல்றோம். அடுத்து அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமைகள்னு நாங்கள் சொல்லும் போது மனிதர்களுக்கு இயல்பாகவே இருக்க வேண்டிய உரிமைகளில் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். மனிதனுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய உரிமைகள் தான் மனித உரிமைகள். இந்த மனித உரிமையில தேர்ந்தெடுக்கப்பட்ட சில உரிமைகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட சில உரிமைகள் அரசியல் யாப்புல உள்வாங்கும் போது அல்லது அரசியல் யாப்பினூடாக ஒரு நாடு உள்வாங்கும் போது அவை அடிப்படை உரிமைகளாகின்றன. விளங்கதாப்பிள்ளையில், 1வது மனித உரிமைனா என்னன்னு பார்த்தோம். மனிதனுக்கு இயற்கையாகவே இருக்க வேண்டிய உரிமைகள் பிரதானமாக மனித உரிமைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுது. அடிப்படை உரிமைன்னு நான் சொல்லும்போது இந்த இயற்கையாகவே மனிதர்களிடையே ஏற்றுக்கொள்ளப்பட்ட உரிமைகளில் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட உரிமைகளை வந்து ஒரு நாடு அரசியல் யாப்பின் ஊடாக உள்வாங்கும் போது அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னு கேட்டால் அடிப்படை உரிமைகள்னு சொல்லுவோம். அப்போ அடிப்படை உரிமைகளுக்கும் மனித உரிமைகளுக்கும் இடையிலான வேறுபாடு உங்களுக்கு கட்டாயம் சரியாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ மனிதர்களுக்கு இயற்கையாகவே இருக்கின்ற உரிமைகள்னு நாங்க சொன்னாத மனித உரிமைகள்னு சொல்லலாம். அந்த இயற்கையாகவே இருக்கின்ற உரிமைகள்ல சில உரிமைகளை நாங்க பகுத்து தேர்ந்தெடுத்து அந்த உரிமைகளை வந்து அரசியல் யாப்பினூடாக உள்வாங்கும் போது அவை அடிப்படை உரிமைகளாக மாற்றம் பெறுகின்றன. இந்த ரெண்டு உரிமைகளும் முக்கியமானது. உரிமைகளை வகைப்படுத்தும் போது உண்ணாவது மனித உரிமை, இரண்டாவது அடிப்படை உரிமைன்னு நாங்க பிரிக்கலாம். ஓகே, இப்ப பார்ப்போம். முதலாவது நாங்க பார்த்த மனித உரிமைகள், மனித உரிமைகள். இந்த மனித உரிமைகளை நாங்க ரெண்டு வகையில உள்ளடக்கலாம். மனித உரிமைகளை ரெண்டு வகையில உள்ளடக்கலாம். முதலாவது குடியியல் மற்றும் அரசியல் உரிமை, குடியியல் மற்றும் அரசியல் உரிமை. இரண்டாவது பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகள்னு ரெண்டாக பிரிக்கலாம். முதலாவது இந்த மனித உரிமைகளை நாங்க ரெண்டா பிரிக்கலாம். ஏற்கனவே நாங்க பார்த்தது உரிமைகளை ரெண்டா பிரிக்கலாம். அதுல மனித உரிமைகள், அடிப்படை உரிமைகள். அந்த மனித உரிமைகளை நாங்க பிறகு முதலாவது பார்த்தா அந்த மனித உரிமைகளை நாங்க ரெண்டா பிரிக்கலாம். முதலாவது குடியியல் மற்றும் அரசியல் உரிமை, இதன் முதலாவது. இரண்டாவது பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகள். குடியியல் உரிமைங்கிறது நாங்க வாழ்றது, நாங்க வாழ்ற நாட்டில் எங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்றதுக்கு அரசியலினூடாக அல்லது அரசியல் ரீதியாக பெற்றுக்கொள்கின்ற உரிமைகளை அரசியல் உரிமைன்னு நாங்கள் சொல்லுவோம். ரெண்டாவது பாருங்க பிள்ளைகள், பொருளாதாரம். ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியில முக்கியமான தூணாக இருக்கிறது பொருளாதாரம். அப்ப மக்களினுடைய பொருளாதாரத்தை அல்லது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் மக்கள் கையில தான் தங்கி இருக்குது. அப்ப மக்களுக்கான பொருளாதார உரிமைகளை அரசு எந்த அளவுக்கு கொடுத்திருக்குதோ அந்த அடிப்படையில தான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் தங்கியிருக்கும். அடுத்து சமூகம். பொருளாதாரம் வளர்ச்சியடைய சமூகமும் வளர்ச்சியடையும். ஒரு சமூகம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குதோ அந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டுதான் பிள்ளைகள் அவர்களுக்கான உரிமைகளும் வரையறுக்கப்பட்டிருக்கும். அடுத்து சமூகம் வளர்ச்சியடைய வளர்ச்சியடைய கலாச்சாரமும் வளர்ச்சியடையும். ஏற்றுக்கொண்ட மரபுகளுக்கு ஏற்ப கலாச்சாரம் வந்து காலகட்டத்துக்கு ஏற்ப வளர்ச்சியடையும். அப்ப மனித உரிமைகள்ல குடியியல் மற்றும் அரசியல் உரிமை முக்கியமானது. அதுக்கு அடுத்தபடியாக பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகள் என்னது முக்கியமான ஒரு விஷயமாக நாங்க சொல்லலாம் பிள்ளைகள். இப்ப நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயத்தையும், அதாவது குடியியல் மற்றும் அரசியல் உரிமை, அடுத்து பொருளாதார சமூக கலாச்சார உரிமை, இது ரெண்டையும் நாங்க விரிவா பார்க்கணும். இது ரெண்டுலயும் எங்களுக்கு தெளிவான விளக்கம் எங்களுக்கு இருக்கணும். குறிப்பா முதலாவது விஷயத்தை பாம்பு பிள்ளையில், குடியியல் மற்றும் அரசியல் உரிமை. இதுல உள்வாங்குற விஷயங்களாக முதலாவது குடியியல், உயிர் வாழ்வதற்கான உரிமை மற்றும் சிந்தனை செய்யும் உரிமை, பாதுகாப்பு உரிமை இந்த குடியியல் உரிமைக்குள்ள வருது முதலாவது விஷயத்தில். அடுத்து சட்டத்துக்கு முன் ஒருவர் ஆளாக ஏற்றுக்கொள்ளப்படணும், ஆளாக ஏற்றுக்கொள்ளப்படணும். சட்டத்தின் முன் ஒருவர் என்ன செய்யணும் கேட்டா ஒரு நபராக ஏற்றுக்கொள்ளப்படுறது இதுல முக்கியமானது. அடுத்து ஒருத்தர் என்ன செய்யலாதுன்னு கேட்டா சித்திரவதைக்கு உட்படுத்தவோ அல்லது கொடூர தண்டனைக்கு ஆளாக்கப்படவோ ஆகாது. ஒருவர் குற்றம் செஞ்சிருந்தா அவர் குற்றவாளியாக முதல்ல கருதப்பட மாட்டார். காரணம் வந்து நீதித்துறையினுடைய விசாரணையினுடைய அடிப்படையில நீதிமன்றமானது தன்னுடைய இறுதி தீர்ப்பில் அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டால் மாத்திரமே அவர் குற்றவாளியாக கருதப்படுறார். அதற்கு முன்னர் வந்து அவர் குற்றவாளியாக கருதப்பட மாட்டார். அப்ப போலீசாரோ யாரோ கைது செஞ்சாலும், இலங்கையில் உங்களுக்கு தெரியும் பயங்கரவாத தடைச்சட்டம் நடைமுறையில் இருக்குது, உலக நாடுல சில நாடுகளில் அந்த பயங்கரவாத தடைச்சட்டம் நடைமுறையில் இருக்குது, எந்த சந்தர்ப்பத்திலையும் எவரையும் கைது செய்யலாம். இந்தியாவை பொறுத்தளவு குண்டர் சட்டம் நடைமுறையில் இருக்குது. அப்ப ஒருத்தரை கைது செய்யும் போது அவரை சித்திரவதைக்கு உட்படுத்தவோ அவருக்கு அவரை வந்து கொடூர தண்டனைக்கு உட்படுத்தவோ முடியாது. இது சட்டத்தில் மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு விடயமாக நாங்கள் சொல்லலாம். அடுத்து வேண்டிய சந்தர்ப்பங்களில் வெளிநாட்டு புகலிடம் நாங்கள் கோரலாம், வெளிநாட்டில் புகலிடம் கோரலாம். உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் நாங்கள் போயிட்டு அங்கே சிட்டிசன்ஷிப் அல்லது குடியுரிமை எடுக்கணும்னா அங்கே பல வரையறைகள் இருக்குது. அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அடுத்து சிந்தனை செய்யும் உரிமை எங்களுக்கு இருக்குது, மனசாட்சியை பின்பற்றும் உரிமை எங்களுக்கு இருக்குது, விரும்பிய மதத்தை பின்பற்ற உரிமை எங்களுக்கு இருக்குது. சிந்தனை செய்யும் உரிமைன்னு நாங்கள் சொல்லும் போது, அதாவது குறிப்பாக தேவலாத விடயங்களை நாங்கள் சிந்தனை செய்யக்கூடாது, குறிப்பாக நல்ல விடயங்களை சிந்தனை செய்யறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்குது, மனசாட்சியை பின்பற்றுறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்குது, விரும்பிய மதத்தை பின்பற்றுறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்குது. இந்த விரும்பிய மதம் நாங்கள் சொல்லும் போது, ஒரு மதத்தில் சேர்ந்து கொள்ளவோ அந்த மதத்தில் இருந்து விலகி இன்னொரு மதத்தில் போய் சேர்ந்து கொள்ளவோ ஒரு மதத்தை தொடர்ச்சியாக பின்பற்றுவோ எங்களுக்கு யாப்பு ரீதியாக உரிமைகள் வழங்கப்பட்டிருக்குது. அடுத்து கருத்து வெளியிடும் உரிமை எங்களுக்கு இருக்குது. கருத்து வெளியிடும் உரிமை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி தேவையில்லாத கருத்துக்கள் அல்லது தேவையற்ற கருத்துக்கள் நாங்கள் வெளியிட முடியாது. தேவையற்ற கருத்துக்கள் வெளியிடுவோமாக இருந்தா அது பாரிய பிரச்சனை எங்களுக்கு உருவாக்கி விட்டுரும். உங்களுக்கு தெரியும், உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக், இவர் வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பகிரங்கமாக விமர்சித்ததினால இவருக்கு 4 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. இதற்கு முன்னுக்கு உங்களுக்கு தெரியும், எஸ்பி திசாநாயக் அவரும் வந்து நீதிமன்றத்தை விமர்சித்ததனுடைய விளைவாக தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார். அப்போ நாங்கள் தேவையற்ற விடயங்கள் என்ன செய்யக்கூடாது, சொல்ல போகக்கூடாது. கருத்து வெளியிடுற உரிமை எங்களுக்கு இருந்தாலும் அது தேவையான கருத்துக்களை மாத்திரம்தான் வெளியிடுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்குது. இது முக்கியமானது. அடுத்து நாட்டு ஆட்சியாளர்களில் பங்கு பெறும் உரிமை. சரியா, நாட்டு ஆட்சியாளர்கள், நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் அல்லது ஆட்சியில பங்கு பெறும் உரிமை எங்களுக்கு இருக்குது. நாட்டினுடைய ஆட்சியில பங்கு பெறுறதுக்கான உரிமை எங்களுக்கு இந்த குடியியல் அரசியல் உரிமைக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது முக்கியமான விஷயமாக குடியியல் அரசியல் உரிமையில நாங்கள் சொல்லலாம். இரண்டாவது விஷயம் பிள்ளையில் பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகள், இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வருதுன்னு பார்ப்போம். முதலாவது கல்வியை பெறல். உங்களுடைய பெற்றோர் எவ்வாறு பாதுகாக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு கடமை இருக்குது உங்களை படிக்க வைக்க வேண்டிய நிலைமை. எந்த அளவுக்கு உங்களை படிக்க வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்க முன்னேறி போவீங்க. அப்ப ஒவ்வொரு பிள்ளைக்கும் கல்வியை பெற்றுக்கொள்றதுக்கான உரிமை ஆப்பு ரீதியாக என்ன செய்யப்பட்டிருக்குது, உள்வாங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், இப்ப ஆரம்ப கால பகுதியில சிறுவர்கள் நிறைய பேர் வேலைக்கு அமர்த்தப்பட்டாங்க, பற்றிருக்கிறாங்க. இதெல்லாம் தடை செய்யும் நோக்கில் வந்து சிறுவர்களை வேலைக்கு அமர்த்த முடியாது, 14 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் என்ன செய்யணும், கட்டாய கல்வியை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டு யாப்பு ரீதியாக உள்வாங்கப்பட்டு சிறுவர்களினுடைய உழைப்போ இல்லாமாக்கப்பட்டு கல்வியை பெறுறதுக்கான உரிமை என்ன செய்யப்பட்டிருக்குது, அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. இது முக்கியமானது. இரண்டாவது தொழில் உரிமை. தொழில் உரிமை, இந்த தொழில் உரிமையினூடாக ஒருவரனுடைய வளர்ச்சி, அவர் விரும்பிய தொழிலை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு, அந்த தொழிலினூடாக தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்றதுக்கான வாய்ப்பு என்பவை என்ன செய்யப்பட்டிருக்கு, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. அடுத்தது தொழில் செய்யறது மாத்திரமல்லாமல் வேலைக்கேற்ற ஊதியத்தை பெற்றுக்கொள்றதுக்கான உரிமையும் அந்த தொழிலாளருக்கு இருக்கு. ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சா அவர் என்ன தொழிலை செய்கிறாரோ அந்த தொழிலுக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுறதுக்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருக்குது. இது முக்கியமான உரிமைகள் ஒன்றாக நாங்கள் சொல்லலாம். அடுத்து உணவு, உடை, உறையுள், இது எல்லாத்துக்கும் பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு உரிமைகளில் முக்கியமானதாக வரையறுக்கப்பட்டிருக்குது. அடுத்து சுகாதார உரிமை. சுகாதார உரிமைன்னு நாங்கள் சொல்லும்போது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள். அதுல சுகாதார உரிமைகளுக்குள்ள எங்களுக்கான நோய் தடுப்பு, அடுத்தது நோயை தடுத்துக் கொள்றது, மருத்துவ உதவியை நாடிக்கொள்றது, அடுத்து மருத்துவரை சந்திக்கிறது, இதுக்கெல்லாம் உரிமை எங்களுக்கு யாப்பு ரீதியாக அல்லது யாப்பினூடாக அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகையில வரையறுக்கப்பட்டிருக்குது. அடுத்து சமூக பாதுகாப்பு உரிமை. சமூகத்துல பாதுகாப்பு பெறுறதுக்கான உரிமை எங்களுக்கு கட்டாயம் இருக்குது. அடுத்து தனிப்பட்ட சொத்துரிமை. தனிப்பட்ட சொத்துரிமைங்கிறது சொத்து சேர்க்கறதுக்கும் அந்த சொத்தை வச்சுக்கொள்றதுக்குமான உரிமை எங்களுக்கு இருக்குது. நிறைய சொத்துக்களை சேர்க்கலாம். நிறைய சொத்துக்களை சேர்த்தாலும் அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டா வரி கட்டணும். வரி கட்டாம என்ன செய்யலாது, இருக்க முடியாது. அப்படி வரி கட்டாம இருந்தால் வருமான வரி திணைக்களத்தினூடாக அவருக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறது முக்கியமானது. அப்ப பாருங்க, எங்களுக்கு உரிமைகளை கொடுத்திருந்தாலும் அதுலயும் சில என்ன செய்யப்படுதுன்னு கேட்டா வரையறைகள் உள்வாங்கப்பட்டிருக்குது. இந்த வரையறைகளையும் உள்வாங்கிதான் நாங்க என்ன செய்ய வேண்டி இருக்குது, உரிமைகளை அனுபவிக்க வேண்டிய நிலை உருவாகி இருக்குது. அடுத்து போதியளவான வாழ்க்கை தர உரிமை. போதியளவான வாழ்க்கை தர உரிமை, அப்ப நாங்க போதியளவான வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கு நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்னு கேட்டா உரிமைகளை வரையறுத்து கொள்ளலாம். அதுக்கான உரிமைகள் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இது முதலாவதுல வந்து குடியியல் அரசியல் உரிமை மற்றும் பொருளாதார சமூக கலாச்சார உரிமைக்குள்ள உள்வாங்கப்படுறது. இது வந்து மனித உரிமைகளுக்குள்ள உள்வாங்கப்பட்ட விடயமாக நாங்க சொல்லலாம். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். நாங்க அடுத்தது அடிப்படை உரிமைகள். மனித உரிமைகளை பார்த்தோம், இப்ப அடிப்படை உரிமைகளுக்குள்ள வர்றோம். ஏற்கனவே நாங்க பார்த்தோம் அடிப்படை உரிமைனா என்னான்ட்டு. இந்த அடிப்படை உரிமைகள் ஒவ்வொரு நாட்டிலையும் யாப்புரீதியாக இவ்வாறு உள்வாங்கப்பட்டிருக்குன்னு நாங்க ஒரு சில விஷயங்களை அடிப்படையாக கொண்டு கலந்துரையாடுவோம். முதலாவதாக பிள்ளைகள் அடிப்படை உரிமைகள்னு நாங்கள் சொல்லும் போது இலங்கை நாடு எடுத்துக்கொள்வோம். இலங்கை நாடு மிக நீண்ட காலமாக உங்களுக்கு தெரியும், 1505 தொடக்கம் 1796 வரை அந்நியரினுடைய ஆட்சியில இருந்து 1796 1948 வரை அந்நியரினுடைய ஆட்சியில இருந்தது மாத்திரமல்லாமல் முழுமையாக இலங்கை நாடு என்ன செய்யப்பட்டுச்சுன்னு கேட்டா பிரித்தானியனுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரப்பட்டுச்சு. 1505 இருந்து 1796 இடைப்பட்ட காலப்பகுதியில கரையோர பிரதேசம் மாத்திரம்தான் என்ன செய்யப்பட்டுச்சுன்னு கேட்டா அந்த அந்நியரினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பிரதேசமாக இருந்துச்சு. இதைத்தான் நான் சொன்னேன் முதல்ல. 1796 பிற்பாடு இலங்கை நாடு முழுவதையும் கைப்பற்றதுக்கான வாய்ப்பு 1815 கண்டிராச்சியத்தினுடைய பிடிபடலோட ஆரம்பமானுச்சு பிரித்தானியருக்கு. அப்ப மிக நீண்ட காலமாக பிரித்தானியனுடைய ஆட்சி தான் இலங்கையில இருந்துச்சு. அவங்க 1947 என்ன கேட்டா இலங்கையில ஒரு அரசியல் யாப்ப உருவாக்குனாங்க, அந்த சோல்பரி அரசியல் அமைப்பு. இந்த சோல்பரி அரசியல் அமைப்புல அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான விஷயங்கள் என்ன செய்யப்படலன்னு கேட்டா உள்வாங்கப்படல. அதுக்கு பிற்பாடு சுயாட்சியை கொண்டு வரும் நோக்கிலும் சுதந்திரமான நாடொன்று ஆட்சி செய்யும் நோக்கிலும் இலங்கை ஒன்று நெஞ்சு 1972 முதலாம் குடியரசு அரசியலமைப்பை உருவாக்குனாங்க. இந்த முதலாம் குடியரசு அரசியலமைப்புல அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான ஒரு அத்தியாயம் என்ன செய்யப்பட்டுச்சுன்னு கேட்டா 18 உறுப்புறையில் உள்வாங்கப்பட்டுச்சு. 18 உறுப்புறையில உள்வாங்கப்பட்டுச்சு. இந்த அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான விஷயம் உள்வாங்கப்பட்டதுக்கு பிற்பாடு 1978 இரண்டாம் குடியரசு அரசியலமைப்புலையும் அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான அத்தியாயம் மேலும் பல்வேறு மெழுகூட்டலோட யாப்பினுடைய 3 அத்தியாயத்துல உள்வாங்கப்பட்டுச்சு. இது வந்து 10-14 ஆகிய உறுப்புறைகள்ல சொல்லப்படுது. இந்த விஷயங்கள் அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான விஷயம் 1978 அத்தியாயம் 10-14 உறுப்புரைகள் என்ன செய்யப்படுதுன்னு கேட்டா அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து சொல்லப்படுறது நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக பிள்ளைகள் அடிப்படை உரிமைகள் ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு விஷயமாக நாங்க சொல்லலாம். இந்த அடிப்படை உரிமைகள் யாப்புரீதியாக உள்வாங்கப்பட்டிருந்தாலும் இந்த அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது எப்படியான நடவடிக்கையின் ஊடாக நாங்க அதற்கான நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளலாம் அப்படிங்கறதும் நாங்க பார்க்க வேண்டி இருக்குது. முதலாவது, ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை மீறப்படும் போது இலங்கையில நாங்க உயர் நீதிமன்றத்தை நாடலாம். இது 1978 யாப்புல உள்வாங்கப்பட்ட ஒரு விஷயமாக நாங்க சொல்லலாம். உயர் நீதிமன்றத்துக்கு தான் போகலாம். உயர் நீதிமன்றத்தின் ஊடாக எங்களுக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொள்றதுக்கான வாய்ப்பு யாப்பு ரீதியாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த யாப்புல வந்து 78 யாப்புல 17 மற்றும் 126 உறுப்புரைகள்ல இந்த விஷயம் சொல்லப்படுறதுனாங்க அவதானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நாங்க சொல்லலாம். ரெண்டாவது, இலங்கையில அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது மனித உரிமை ஆணைக்குழுக்கும் முறைப்பாடு செய்யலாம். மனித உரிமை ஆணைக்குழு இலங்கையில செயல்பட்டு வருது. இந்த மனித உரிமை ஆணைக்குழுவின் ஊடாக எங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளலாம். அது இல்லாம என்ஜிஓஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், என்ஜிஓஸ் நாங்கள் சொல்றது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இருக்குது. இந்த அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஊடாக என்ன செஞ்சு கொள்ளலாம்னு கேட்டா எங்களுடைய உரிமைகளை நாங்கள் வென்றெடுத்து கொள்ளலாம். அடுத்தது, நிர்வாக செயற்பாட்டில் வந்து எங்களுக்கான உரிமை மீறப்படும் போது, அடிப்படை உரிமை மீறப்படும் போது அதற்காக நாங்கள் நிவாரணத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நிர்வாகத்துக்கான பாராளுமன்ற ஆணையாளர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு முறைப்பாடு செய்யலாம். அப்ப நிர்வாகத்துக்கான பாராளுமன்ற ஆணையாளர்னு சொல்றது குறைகள் அதிகாரிங்கிற ஒம்பூட்ஸ்மேன், இவரின் ஊடாக என்ன செஞ்சு கொள்ளலாம், எங்களுடைய அடிப்படை உரிமைகளை நாங்க நிவாரணமாக அல்லது அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது அதற்கான நிவர்த்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தராக இவர் இருக்கிறாரு. அப்ப இலங்கையில அடிப்படை உரிமை மீறப்படும் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைன்னு நான் சொல்லும் போது, முதலாவது உயர் நீதிமன்றத்தை நாடலாம், அடுத்து மனித உரிமை ஆணைக்குழுக்கள் இருக்கு, இந்த ஆணைக்குழுக்களின் ஊடாக எங்களுடைய உரிமைகளை வென்றெடுத்துக் கொள்ளலாம், அடுத்து நிர்வாக செயற்பாட்டில் வந்து அடிப்படை உரிமை மீறப்படும் போது பாராளுமன்ற ஆணையாளனின் ஊடாக, நிர்வாகத்துக்கான பாராளுமன்ற ஆணையாளனின் ஊடாக நாங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம், இவருக்கு ஒம்போட்ஸ்மேன் நாங்கள் சொல்லுவோம். இவ்வாறு அடிப்படை உரிமை மீறப்படும் போது தேசிய ரீதியாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காட்டி நாங்கள் என்ன செய்யலாம், பிள்ளைகள் சர்வதேச ரீதியாக ஒரு வழக்கு தொடரலாம் அல்லது சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு ஒன்று செய்யறதன் ஊடாக நாங்கள் இந்த விஷயங்களை, அடிப்படை உரிமைகள் சம்பந்தமான நிவாரணத்தை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், 30 வருஷங்களாக நடந்த யுத்தத்தில் மக்களினுடைய உரிமைகள் மீறப்பட்டிருக்குன்னு சரியா இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டாலும் இலங்கை அரசு கண்டுகொள்ளாத நிலையில் அதை சர்வதேச நீதிமன்றத்தினூடாக வழக்கு தொடர்ந்து இலங்கையில் உள்ள சிறுபான்மை சமூகம், ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினூடாக பல்வேறு அழுத்தங்களை இலங்கைக்கு பிரயோகிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இது முக்கியமான விஷயம். அப்ப இந்த விஷயங்களோட நாங்கள் என்ன செய்யணும்னா பிள்ளைகள், இதுல முக்கியமான வரக்கூடிய கேள்விகள் இன்னும் இருக்குது. இதுல சிறுவர் உரிமைகள் இருக்குது, பெண்களின் உரிமைகள் இருக்குது, அடுத்து கடமைகள் சம்பந்தமான விடயங்களையும் இதுல நாங்கள் பார்க்கணும். நேரம் போதாததனுடைய விளைவாக, நேரம் எங்களுக்கு போதாது, அதனுடைய விளைவாக நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள், இதில் வரக்கூடிய கேள்விகளை மாத்திரம் இப்போ பார்ப்போம். முதலாவது பிள்ளைகள், மனித உரிமைகளின் அடிப்படை பண்புகள் இரண்டை குறிப்பிடுக. மனித உரிமைகளின் அடிப்படை பண்புகள் என்னென்ன? அடுத்து, உலகில் இடம்பெற்ற முக்கிய போர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், 1914-19, 1939-45. இதுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் என்ன சொன்னேன், 14, 19, 39, 45, முதலாம் உலகம் ஆயத்தம், இரண்டாம் உலகம் ஆயத்தம், இதுதான் முக்கியமான போர்கள்னு நாங்கள் சொல்லலாம். மனித உரிமைகளை பெற்றுக்கொண்ட, மனித உரிமைகளை வென்றெடுக்கிறதுக்கு அல்லது மனித உரிமைகளை பெற்றுக்கொண்ட வரலாற்று சந்தர்ப்பங்கள் இரண்டா குறிப்பிட சொல்லிருக்குது, 2 அல்லது 4 உங்கள்கிட்ட கேட்கலாம். இதுக்கு சொல்லலாம் நீங்க, மக்னாகாட்டா உடன்படிக்கை, பிரித்தானிய உடன்படிக்கை, அடுத்து ரஷ்ய புரட்சி, இதெல்லாம் இதுக்குள்ள வாரது. அடுத்து, மனித உரிமைகளோடு தொடர்புபட்ட செயற்பாடுகள் 2 தருக. மனித உரிமைகளோடு தொடர்புபட்ட செயற்பாடுகள் 2 கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது, உரிமைகளின் வகைகள் 2 குறிப்பிடுக அல்லது உரிமைகளின் வகைகளை குறிப்பிடுக. ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம். அடுத்தது, மனித உரிமைகள் மீறப்படும் போது முறைப்பாடு செய்யும் சபைகள் 2 குறிப்பிடுக அல்லது 3 கேட்கலாம் உங்ககிட்ட. மனித உரிமைகள் மீறப்படும் போது அதற்கான நிவாரணத்தை பெற்றுக்கொள்றதுக்கான வழிமுறைகள் யாவை அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கேட்கலாம். இது முக்கியமானது. சரி பிள்ளைகள், அப்ப பாருங்க, மனித உரிமைகளின் அடிப்படை பண்புகளை கேட்டிருக்குது. உலகில் இடம்பெற்ற முக்கியமான போர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். அடுத்து மனித உரிமைகளை பெற்றுக்கொண்ட வரலாற்று சந்தர்ப்பங்கள் எவைன்னு கேட்டிருக்குது. மனித உரிமைகளோடு தொடர்புபட்ட செயற்பாடுகள் இரண்ட கேட்டிருக்குது. உரிமைகளின் வகைகள் யாவைன்னு கேட்டிருக்குது. அடுத்து மனித உரிமைகள் மீறப்படும் போது முறைப்பாடு செய்யும் நிறுவனங்கள் யாவை, அல்லது முறைப்பாடு செய்து நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளும் நிறுவனங்கள் யாவைன்னு உங்ககிட்ட கேட்டா, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க என்ன செய்யணும் கேட்டா, மேற்குறிப்பிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த கேள்விகளை அணுகுவதன் ஊடாக இந்த பாடத்துல முழுமையான விளக்கத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளை? அப்ப இன்று இதென்ன, நாங்க மனித உரிமைகள் அதனோடு தொடர்பட்ட விடயங்களை நாங்க நிறைய விஷயங்களை பார்த்திருக்கிறோம். அந்த அடிப்படையில இன்றைய செயற்பாடுகளோட நான் இன்னொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். இன்னொரு பாடத்திட்டத்தின் ஊடாக அல்லது இதுல மேலதிகமான விஷயங்களை உள்வாங்கி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நண்பரிருந்து விடைபெற்று செல்லும் நான் விபுலானந்தா தமிழ் மகாவித்யாலயத்தினுடைய ஆசிரியர் கே கணேசமூர்த்தி. வணக்கம் பிள்ளைகள்.
கோவிட்-19 வைரஸ் பரவல் காரணமாக தடைப்பட்டிருக்கும் மாணவர்களின் கல்வி நிலையினை கருத்தில் கொண்டு ஓவா சமூக வானொலி வழங்கும் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர், கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம், தொலைக்கல்வி அபிவிருத்தி அமைச்சு மற்றும் ஓவா மாகாண கல்வி அமைச்சு இணைந்து ஓவா மாகாண கல்வி திணைக்களத்தின் நெறிப்படுத்தலின் கீழ் தரம் 5-11 வரையான மாணவர்களுக்கான ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடர் ஓவா சமூக வானொலியில் ஒலிபரப்பு செய்யப்பட்டு வருகின்றது. இவ்வருடம் டிசம்பர் 31 வரையான காலப்பகுதியில் திங்கள், செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 7:15 to 10:15 வரை FM 97.6 வரிசையில் ஓவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சி தொடரினை நீங்கள் கேட்கலாம்.